சகோதரே வணக்கம். இப்பொழுது கவி அரங்கத்திற்கு பின்னாக பேசுவதை பற்றி ஓரளவு தயங்குகிறேன். இருந்த போதிலும் நாவலர் அவர்கள் ஸ்ரீலஸ்ரீ ஆரம்ப நாவலர் அவருடைய நோக்கையும் அவருடைய சாதனையையும் அவருடைய தொண்டையும் நினைக்கும் பொழுது ஓரளவு துணிவு பெறுகின்றேன். ஏனென்றால் கொஞ்ச நிமிடங்களுக்கு முன்பதாக உங்கள் மத்தியில் பாவலர்கள் பண்டிதர்கள் எல்லாரும் வந்து பாடினார்கள். ஆனால் ஆறுமுகநாவலர் அவர்கள் செய்த விசேஷ தொண்டு என்னவென்றால், கற்றோரும் மற்றவரும் படித்து பயன்பெறும் நூல்களை ஆக்குவித்த ஒரு பெரிய தொண்டு அவர்களை சாரும். ஆகையால் பண்டிதர்கள் அல்லது பாவலர்களின் முதிசம் என்று எண்ணி இருந்த தமிழை பாமரர்களுக்கு பொது உடைமையாக ஆக்கி வைத்து பங்கு பிரித்து கொடுத்தவர்கள் ஆறுமுக நாவலர் அவர்கள். ஆகையால் நான் இந்த அவையில் தமிழில் பேசுவதற்கு தயக்கத்தை விட்டு ஓரளவு துணிவு பெறுகின்றேன். நீங்களும் மன்னிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். கடைசியாக எங்களுடைய நாவற்குழி நடராஜா அவர்கள், இவ்வளவு நேரமாக நீங்கள் புழுதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கும் நினைப்பூட்டி விட்டு போனார். இந்த நேரத்தில் ஒரு நீண்ட உபன்யாசம் செய்வது பொருத்தமாகும் ஒன்று. எனினும் என்னுடைய கடமையை செய்ய வேண்டியவனாக இருக்கின்றேன். அதாவது ஏதோ சில நிமிஷங்களுக்கு உங்கள் முன் பேச வேண்டும். அதில் உங்களுக்கு அலுப்பல் அல்லது கசப்பு ஏற்பட்டால் நான் கடமையை செய்தவன் அந்த முறையில் என்னை மன்னித்துக் கொள்ளவும். சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஓரிடத்தில் சொல்லுகிறார்கள், பெரியார்களை போற்றாத நாட்டில் இனிமேல் பெரியார் தோற்றார்கள் என்று. அது சரித்திரம் கண்ட உண்மை. ஆகவே இன்றைக்கு ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் பேரில் அவருடைய திருநாமத்தில் ஒரு பெரிய விழாவை ஏற்படுத்தியதற்காக வேண்டி அரசாங்க ஊழியர் நாவலர் விழா குழு அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதிலும் விசேஷமாக என்னை பங்கு பற்றி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டதற்காக வேண்டி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. என்னை பொறுத்தவரையில் மும்மொழியில் வல்லுநரான மூதறிவில் மிக்கவரான ஆறுமுக நாவலரோடு நான் மும்முறையில் உறவு கொண்டாட உரிமை பெற்றவனாக இருக்கின்றேன். அதை பெருமிதத்துடன் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக இலங்கை முஸ்லிம் மகன் என்ற முறையில் உங்கள் அநேகருக்கு தெரியாமல் இருக்கும் இலங்கை முஸ்லிம் சமுதாயத்தின் முன்னேற்றத்தின் முன்னோடியாகிய சித்திலபே என்பவர்கள் 6 அல்லது 7 வருடங்களாக அரும்பெரும் பாடுபட்டு வாரந்தோறும் ஒரு சஞ்சிகையை, முஸ்லிம் நேசன் என்ற ஒரு சஞ்சிகையை அவர்கள் பிரசுரித்து வந்தார்கள். 1882 துவக்கம் 1889 வரைக்கும் அதில் உள்ள விஷயங்களை அலசி பார்க்கும் போது, அதில் உள்ள உரை நடையை ஊர்ந்து கவனிக்கும் பொழுது எவ்வளவு தூரம் ஆறுமுக நாவலர் அவர்களின் உரை நடையாலும் அவருடைய கண்டன நூல்களாலும் அவருடைய பால பாடங்களாலும் அவருடைய மார்க்க வினாவிடை புத்தகங்களாலும் அந்த சித்திலபே அவர்கள் பயன்பெற்றார்கள் என்பதை நாங்கள் இன்று ஊகித்து அறிய முடியும். அது மாத்திரமல்ல, ஆறுமுக நாவலர் அவர்கள் ஐரோப்பிய நாகரீகத்துக்கு எதிராக நடத்திய கிளர்ச்சி முஸ்லிம் சமுதாயத்திற்கும் நன்மை பயந்தது என்பதை நன்றாக அந்த பத்திரிகை மூலம் அறியலாம். இரண்டாவதாக உள்ள உறவு மிகவும் நெருங்கிய உறவு. ஸ்ரீமான் நாகநாதன் அவர்கள் நல்லூரில் பிறந்த நாவலர் அவர்களுக்கு நல்லூர் பிறந்தது என்ற மிகவும் பெருமிதத்தோடு அவர்கள் வாழ்த்துரை சொன்னார்கள். ஆனால் நல்லூரில் பிறந்தாலும் அவர்கள் வாழ்ந்ததும் இறந்ததும் வண்ணார்பண்ணையில். நல்லூரில் பிறந்தார்கள், பரங்கி தெருவில் படித்தார்கள், ஆனால் சேவை செய்தது வண்ணார்பண்ணையில். அவர்கள் ஆக்கிய ஸ்தாபனங்களுக்கெல்லாம் இடமாக தெரிவு செய்தது வண்ணார்பண்ணை. வட்டுக்கோட்டைக்கு எதிராக எதிர்கோட்டை கட்டியது வண்ணார்பண்ணை. சைவ சமயத்தின் தமிழ் மொழியின் அரணாக அமைத்தது வண்ணார்பண்ணை. அந்த வண்ணார்பண்ணையில் பிறந்தவன் நான் என்ற முறையில் மிகவும் நெருங்கிய உறவு உண்டு. முதலாவதாக அவர்கள் நல்லூரில் பிறந்த போதிலும் கந்தசாமி கோயிலில் அந்த நாளில், நான் இன்றைய நாளை பற்றி சொல்லவில்லை, அந்த நாளில் நடந்த அந்த நாளில் இருந்த சூழல்கள், அந்த நாளில் அந்த கோயிலிலே நடந்த ஊழல்களை பார்த்து அவர்கள் மனம் ஒவ்வாது செபம் செய்ததெல்லாம் வண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில். அவர்கள் கந்த மட பிறகுவே என்று கண்டனூர் ஒன்று அவரை விழித்து சொன்மாறி பொழிவதை இன்றும் வாசித்தால் மிகவும் உணர்ச்சி ததும்பும் என்று நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அவர்களை முதல் முதலாக பிரசங்கம் செய்ததும் வண்ணார் வண்ணை சிவன் கோயிலில். ஆகவே நல்லூரில் பிறந்தாலும் அவர்களுடைய தெரிவு செய்து எடுத்த இடம் வண்ணார் வண்ணையாகும். சைவ பிரகாச வித்யாசாலையும் ஸ்தாபித்தது வண்ணார் வண்ணையிலே. அதுவும் அல்லாமல் வித்யானுபாலன அச்சியந்திர சாலை அதை இயற்றுவித்ததும் வண்ணார் வண்ணையிலே தான். அவ்விதமான வண்ணார் வண்ணையில் பிறந்த நான் ஆனபடியால் இவ்விதமான இந்த விழாவில் பங்கு பற்றுவதற்கு நான் மிகவும் பங்குபற்றுவதை எட்டு மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக நான் விவேகானந்த மண்டபத்தில் சுவாமி நித்ய பிரம்மச்சாரி சுவாமி சச்சிதானந்த சுவாமி அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆறுமோ நாளில் அவர்கள் செய்த பெரிய சேவை என்னவென்றால் சமூகத்தில் படிந்திருந்த அழுக்குகளை அகற்றினார்கள் என்று. அப்பொழுதுதான் எனது மனதுக்கு வந்தது, வண்ணார் வண்ணை என்று சொல்வதில் நான் அவ்வளவு பெருமைப்படுவதில்லை, ஏனென்றால் வண்ணாரில் இருக்கிற இடம் என்று அது ஒரு வேளை புலப்படும். ஆனால் சுவாமி அவருடைய வன்னியாசத்தை கேட்டதன் பிறகு வண்ணார் வண்ணை என்றதற்கு ஒரு பெரிய தத்துவார்த்தமான ஒரு சொல், அது ஒரு தத்துவார்த்தமான ஒரு சொல், அதில் மிகவும் ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒருவேளை நாவலர் அவர்களும் அந்த பேரில் விருப்பம் கொண்டார்களோ, ஏனென்றால் அவர்களும் சமூக அழுக்குகளை கலைந்தவர்கள் என்று சுவாமி அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது இன்னும் ஒரு நெருங்கிய பற்று ஒரு உறவு ஒன்று உண்டு. அது நான் யாழ்ப்பாண இந்து கல்லூரி பழைய மாணவன். அந்த முறையில் யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் ஸ்தாபகர் ஆறுமுக நாவலர் என்று சொன்னால் அது மிகையாது. ஏனெனில் 1872 ஆண்டு ஆறுமுக நாவலர் அவர்களின் பிரச்சாரத்தின் வன்மையால் அவர்கள் செய்த பிரசங்கங்களினால் அங்குள்ள மாணவர்கள் உணர்ச்சி பெற்று தன்மானம் பெற்று துணிவுடன் தங்களுடைய மார்க்க சின்னமாகிய சமய சின்னமாகிய திருநூறு அணிந்து பள்ளிக்கூடங்களுக்கு போனார்கள். ஒருபோதும் செய்திராத ஒரு செயல், ஏனென்றால் ஆறுமுக நாவலர் இவர்களுக்கு துணிவை ஏற்றிவிட்டார்கள். ஆனால் அவர்களோ அந்த மாணவர்களோ கலைக்கப்பட்டார்கள். அதன் விளைவாக 1872 ஆண்டு ஆறுமுக நாவலர் அவர்கள் சைவாங்கில வித்யாசாலையை ஸ்தாபித்தார்கள் வண்ணார் பண்ணையில். ஆனால் நாலு வருட காலங்களுக்கு மேல் அது நீடிக்கவில்லை பலவித காரணங்களால், இப்பொழுது சொல்வதற்கு நேரமில்லை. அந்த மறைந்த சைவாங்கில வித்யாசாலை அது புது உடம்பு எடுத்து யாழ்ப்பாண இந்து கல்லூரியாக பிறந்தது. ஆகவே நான் சொன்ன மாதிரி மும்முறையில் நான் இந்த விழாவில் பங்கு பெற்றுவதற்கு உரிமை கொண்டுள்ளேன். ஆகவே நீங்க இந்த சபையாருக்கு எனது ஆழ்ந்த நன்றி. அதிக நேரம் பேச விரும்பவில்லை. இப்பொழுது படித்த பாவலர்கள் அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையாக உங்களுக்கு சித்தரித்து கூறிவிட்டார்கள். ஆனால் ஆறுமுக நாவலர் அவர்களை பற்றி நாங்கள் நினைக்கும் பொழுது அவருடைய சூழலை நினைக்க வேண்டும். அவர்கள் பிறந்த காலம் ஆங்கிலேய நாகரிகம் அல்லது வெள்ளைய நாகரிகம் ஆதிக்கம் பெற்ற காலம். பாரதி அவர்கள் சொல்லுமா போல், மேற்றிசை வாழும் வெண்ணிற மக்களின் நடை உடை பாவனை தீனி முதலியவைகளெல்லாம் எங்களை பார்க்கலும் சிறந்தது, அவைகளை தழுவிடல் அல்லேன், தமிழ்ச்சாதி தரணி மீது இராது என்று நினைத்த காலம். கச்சேரி மோட்ச வீடு என்று கருதிய காலம். கந்தோர் கதவு சொர்க்கவாசல் என்று கருதிய காலம். அந்த காலத்திலே வாழ்ந்த நாவலர் அவர்கள் அங்கு தன்னுடைய சமயத்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கை வாசிகள் எல்லோருக்கும் தன்மானத்தை திரும்ப பெற்றுக் கொடுத்தார்கள். ஆகவேதான் அவர்களை ஒரு ஐந்தாங்குறவர் மாத்திரம் என்றல்ல, அல்லது சொல்லின் செல்வர் என்றல்ல, அல்லது உரைநடை வல்லாளர் என்று மாத்திரம் அல்ல, அல்லது ஒப்பில்லா பதிப்பாளர் என்று மாத்திரம் அல்ல, அவர்களை நாங்கள் ஒரு சுதந்திரத்தின் வித்திட்ட ஒருவரில் பெரியவர் என்று கருத வேண்டும். சரித்திர வாயிலாக நாங்கள் நோக்கும் பொழுது ஒன்று மாத்திரம் சொல்லி என்னுடைய குறிப்புரைகளை முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு கூட்டத்தில் நாவலர் அவர்களை, கூட்டத்திலே வழக்கம், ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அப்படி வழக்கம் இல்லை, குறுக்கு கேள்விகள் கேட்பது. ஒருவர் எழும்பி இவர்களிடம் இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சில குறிப்பு கேள்விகள் கேட்டார்கள். நீங்கள் அப்படி செய்கிறீர்களா அல்லது இப்படி செய்கிறீர்களா? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், என்னை பொறுத்தவரை நான் ஒரு கை காட்டி மரம், சைன் போஸ்ட். நான் உங்களுக்கு சரியான வழியை காட்டி கொடுக்க வந்துள்ளேன் என்று. அந்த கை காட்டி மரம் என்று அவர்கள் பாவித்தது அந்த பெரியார் அவர்கள் எங்களுக்கு போதித்த உண்மைகள் இன்றும் உண்மையாகவே இருக்கின்றன, இன்றும் தேவை உள்ளவையாகவே இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் தன்மானத்தை பற்றி சொன்னார்கள், தன்னுடைய கலாச்சாரத்தை எவ்வளவு தூரம் பேண வேண்டும் என்பதை பற்றி வற்புறுத்தினார்கள். கடைசியாக நான் ஒரு சில வாக்கியங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன். பை செலிபிரேட்டிங் த நாவலர் டே அண்ட் தேர் பை செரிஷிங் த மெமரி ஆஃப் ஆறுமுக நாவலர், வி ரெஸ்பெக்ட் அண்ட் ரிவியர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். ஹிஸ் நேம் will live in the annals of Ceylon as one who broke the spell of the West. By this spell, the people had mistaken the iron collar of domination intended to throttle for the gold chain of civilization meant to adorn. Naveler was born in a Ceylon that had suffered 3 centuries of Western conquest, multifaceted on account of consequences and manifestations, political, economic, cultural and psychological. Of them, the former 2 were more prominent and the latter, namely cultural and psychological, while more insidious, were yet more damaging and deleterious. The people had become so mentally subdued that they began to adore what they endured previously and identified what was best with what was West. Navala, by defending the values and virtues of his faith and forebears, opened the eyes of the people to the glories of their heritage and the snares of their serfdom. To them, he restored their self-respect, and thereby, in their minds and in the minds of those who followed, he constructed the defenses of freedom. This Navala achieved by the prasangams he delivered, by the schools he established, where education could be imparted without any impairment of indigenous culture, by the press he founded, by the tracts and pamphlets he published, by the readers and catechisms he produced, by the Tamil classics he critically edited, by the new prose style he created, by the dialectical skill he displayed in his polemical writings, and by the courageous stand he readily made against the establishment whenever occasion so demanded. Thus is Aramuga Navala, the father of the Tamil Renaissance and the leader of the Saivite Reformation, and to him history will undoubtedly assign the role of a pioneering hero in the transition of colonial Ceylon to free Sri Lanka.